விவிலிய தேடல் திருப்பாடல் 115.
அன்பு நேயர்களே, நாம் இன்று சிந்திப்பது திருப்பாடல் 115. இஸ்ரேல் மக்களைச் சுற்றிலும் பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு தெய்வங்களை வழிபட்ட மக்களும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்கள் கடவுளை சிலையாகச் செய்து வழிபட்டனர். ஆனால் இஸ்ரேல் மக்களோ அவ்வாறு சிலைகளைச் செய்து வழிபடவில்லை. எனவே அவர்கள் இஸ்ரேல் மக்களை பார்த்து, உங்கள் யாவே இறைவன் பல்வேறு அதிசயங்களை செய்யும் வல்லமை படைத்தவர் என்று சொல்கிறீர்களே, அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருப்பார் என்று சொல்லி கேலி செய்தனர். பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இக்கேள்விகளெல்லாம் இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கையிலும் சிறு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது. எனவே தங்களை கேலி செய்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கவும், இஸ்ரேல் மக்களின் தடுமாற்றத்தை சரிபடுத்தவும், ஆண்டவர் மேல் வைத்த அவர்களின் நம்பிக்கையை திடப்படுத்தவும் இத்திருப்பாடல் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என விவிலிய ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பிற கடவுள்களை வழிபட்டோரின் கேள்விகளுக்கு பதிலடிகள் இதோ இங்கே. சொற்றொடர்கள் 4-7 முடிய.
அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை.
இத்திருப்பாடல் ஆசிரியரின் நோக்கம் ஆண்டவர் மேல் இஸ்ரேல் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை திடப்படுத்துவதுதான். துவக்கச் சொற்றொடர்களில் எதிரிகளின் கடவுள்களை பற்றி எள்ளி நகையாடினாலும், இத்திருப்பாடலின் இரண்டாம் பகுதியில் இஸ்ரேல் மக்களை உற்சாகமூட்டி நம்பிக்கை கொடுத்து, உங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். சொற்றொடர்கள் 11-15 முடிய.
ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார், ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார், சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் ஆசி வழங்குவார். ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே.
உங்கள் கடவுள் எங்கே என்று உலகம் கேட்குது உன்னை இன்று. உங்கள் கடவுள் எங்கே என்று உலகம் கேட்குது உன்னை இன்று.
அன்பார்ந்தவர்களே, 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட இத்திருப்பாடல் நமக்கு சொல்வதென்ன? இத்திருப்பாடல் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த வாழ்க்கை முறைக்கும் இன்றைய வாழ்க்கை முறைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மனித சமுதாயம் காலத்திற்கேற்ப மாற்றம் பெற்று வருகிறது. கற்களை உரசி நெருப்பு உருவாக்கிய கற்காலத்திற்கும், மண்ணிலிருந்து விண்ணுக்கு செயற்கைக்கோள் அனுப்புகிற இக்காலத்திற்கும் உள்ள மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அறிவியல், பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் என எல்லா துறைகளிலும் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இம்மாற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் மதங்களும் விதிவிலக்கல்ல. மனிதர்கள் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று வாழ்ந்ததொரு காலம், அதே மனிதர்கள் பகைவருக்கும் அன்பு என வாழ்ந்ததையும் வாழ்ந்து வருவதையும் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. நாம் பின்பற்றுகின்ற மதம் மட்டுமே உண்மையானது. எனவே பிற மதங்களை அழிப்போம் என மதவெறியோடு முழங்கியது அந்த காலம். பிற மதங்களோடு உரையாடல் அவசியம் என பல் சமய உரையாடலுக்கு முன் வருவது இந்த காலம். அன்று கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினைகள் மட்டுமே உண்மையானது என்று சொன்ன திருச்சபை, இன்று நிறை உண்மையான இறைவனை அடைய வழிகாட்டும் மதங்களின் பன்மைத்தன்மையை மதிப்போடு உற்று நோக்குகிறது. திருத்தந்தை ஆறாம் பவுல் 1965 ஆண்டு அக்டோபர் மாதம் 28 நாள் நோஸ்திரா அயத்தாத்தே என்ற கிறிஸ்தவம் அல்லாத பிற மதங்களோடு திருச்சபையின் உறவு பற்றிய பிரகடனத்தில் பின்வருமாறு சொன்னார். இந்து, இஸ்லாம் மற்றும் புத்த மதங்கள் அவைகளுக்கே உரிய பாணியில் தத்துவங்கள், படிப்பினைகள் மற்றும் சடங்கு முறைகளை தந்து மனித வாழ்வின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கின்றன. அவைகளின் உண்மை மற்றும் புனிதத்தன்மையை கத்தோலிக்க திருச்சபை ஒருபோதும் மறுக்கவில்லை. இச்சமய படிப்பினைகளிலிருந்து கத்தோலிக்க திருச்சபை பல்வேறு விதங்களில் வேறுபட்டிருந்தாலும், இச்சமயங்கள் மனிதத்தை உண்மைக்கு அழைத்து செல்லும் முயற்சியில் தரும் வழிமுறைகளையும் படிப்பினைகளையும் நேரிய மனத்தோடு மதிக்கவும் செய்கிறது. எனவே என்னை பொறுத்தவரை இறைவனை அடைய தடைகளாயிருப்பவை பிற மதங்களோ பிற தெய்வங்களோ அல்ல. மாறாக இறைவனுக்கு பதிலாக இணையாக நாம் பார்க்கும் பயன்படுத்தும் வைத்திருக்கும் பொருட்களும் நபர்களும் தான். எனவே இக்காலத்தில் நாம் இறைவனுக்கு இணையாக பதிலியாக பயன்படுத்துபவை எவை என்பதை சிந்தித்து களைய முயற்சி செய்வோம். இஸ்ரேல் மக்கள் பொன்னாளான ஒரு கன்றுக்குட்டியை செய்து வழிபட்டார்கள். ஆனால் நாம் கணக்கற்றவற்றை கடவுளாக பார்க்கிறோம். கடவுளுக்கு இணையாக, ஏன் கடவுளுக்கும் மேலாகவே பார்க்கிறோம். இன்றைய உலகில் கடவுளுக்கு பதிலியாக இணையாக இருப்பவையவை, நம் மனதில் இறைவனுக்குரிய இடத்தை பிடிப்பவையவை. ஜோசியம், ராசிபலன், வாஸ்து, ராசிக்கள், நல்ல நேரம், கெட்ட நேரம் என ஆரம்பித்து திரைப்படங்கள், தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள் என தொடர்ந்து திரைப்பட நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல் தலைவர்கள், பெண்ணாசை, பொன்னாசை, பணம், இணையதளம், கைபேசி என எல்லாமே கடவுளுக்கும் மேலாக நம் மனங்களில் உயர்ந்து நிற்கும் சிலை வழிபாடுகள்தான் என்பது வருத்தத்துக்குரியது. இவையெல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள்தான். இவற்றையெல்லாம் நாங்கள் இறைவனாக வழிபடவில்லையே என்ற கேள்விகள் எழுப்புவது இயற்கையே. சிலை வழிபாடு என்பது உருவங்களை அல்லது கல்லால் மண்ணாலான சிலைகளை வைத்து வழிபடுவது மட்டுமல்ல, மாறாக இறைவனுக்கு பதிலாக அல்லது இறைவனுக்கு இணையாக பொருட்களை அல்லது மனிதர்களை வழிபடுவதும் வணங்குவதும் மனதில் கோவில் கட்டி கும்பிடுவதும் சிலை வழிபாடே. இவ்வாறு இறைவனுக்கு மேலாக, இறைவனுக்கு மாற்றாக நாம் கொண்டிருக்கும் எண்ணங்கள், சிந்தனைகள், கருத்துக்கள் அனைத்துமே சிலை வழிபாடுதான். இதைத்தான் துய பவுல் கொலோசேயருக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு சொல்கிறார். பிரிவு 3 சொற்றொடர்கள் 5-7 முடிய.
ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டம், பேராசை போன்ற சிலை வழிபாட்டை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உழன்றீர்கள்.
உழைப்பிலே என்னை வெளியே விரட்டிவிட்டாய், ஊதியம் ஒன்றே போதும் என்று கொண்டாய், உண்மை நீதி நேர்மை விலைக்கு விற்றாய், உண்மை நீதி நேர்மை விலைக்கு விற்றாய், உழைப்பினிலே கொன்று.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய சிலை வழிபாடுகள் என மேற்சொன்னவற்றில் சிலவற்றை மட்டும் எடுத்து அவை எப்படி சிலை வழிபாடாகின்றன என்று சிந்திப்போம். எடுத்துக்காட்டாக ராசி பலனை எடுத்துக்கொள்வோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, நன்கு படித்த ஆசிரியை, அவரோடு பணியாற்றும் ஆசிரியை சொன்னார் என்று தினமும் நாட்காட்டியில் இருக்கும் ராசி பலனை பார்க்க ஆரம்பித்தார். விளையாட்டாகத்தான் துவங்கினார். ஆனால் நாளடைவில் நாட்காட்டியில் மகிழ்ச்சி என குறிப்பிட்டிருந்தால் மகிழ்ச்சியாகவும், வருத்தம் என குறிப்பிட்டிருந்தால் வருத்தமாகவும் இருக்க துவங்கிவிட்டார். அவரது உள உணர்வை அவர் வீட்டு நாட்காட்டிதான் நிர்ணயிப்பதாக இருந்தது. உள உணர்வு என்பதை ஆங்கிலத்திலே மூட் என்று சொல்லுகிறோம். இறைவா, இன்றைய நாளை நல்லதாக அமைத்து கொடு என ஒவ்வொரு நாள் காலையிலும் மன்றாடும் அச்சகோதரிக்கு உயர்ந்தது எல்லாம் உள்ள இறைவனா அல்லது ராசி பலனா? சில பெண்களுக்கு திருமண வயது கடந்த போதிலும் திருமணம் நடக்கவில்லை என்பது அவர்களின் பெற்றோருக்கு மிகப்பெரிய கவலை. கேட்பவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் தவிப்பார்கள். இச்சூழல்களில் பலரும் அறிவுறுத்த ஜோசியம் பார்ப்பார்கள். அதன் விளைவு, கிரகங்கள் சரியில்லை, பரிகாரம் செய்ய வேண்டும், பரிகாரம் செய்து கிரகங்களை சரிப்படுத்திவிட்டால் திருமணம் விரைவில் நடக்கும் என்பதை நம்பி பரிகாரம் செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கிரகங்களை படைத்து வழிநடத்துவது இறைவனா அல்லது ஜோசியமா? ஜோசியத்தின் மீதுள்ள நம்பிக்கை இறைவன் மேலுள்ள நம்பிக்கையை மிஞ்சுகிறது என்பது நமக்கு புரியவில்லையா? நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டு வீரர்களுக்கு நம் மனதில் எத்தகைய இடத்தை நாம் தந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடிகைகளுக்கு கோவில் கட்டி அக்கோவில்களில் நடிகைகளை தெய்வமாக வணங்குவது நமது ஊரில் தான் நடக்கிறது. நடிகர்கள், நடிகைகள், அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள் அனைவருமே நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள்தான். ஆனால் அவர்களை இறைவனோடு ஒப்பிட்டு பட்டங்கள், படங்கள் வெளியிடுவது நமது சமூகத்தில் நடக்காமல் இல்லை. இவையெல்லாம் வெளியுலகில் மட்டும் நடக்கிறது, யாரோ செய்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நமது மனதை சற்று அலசி பார்ப்போம். இன்றைய உலகின் பிரபலங்களுக்கு நம் மனதில் நாம் எத்தகைய இடம் கொடுத்திருக்கிறோம்? இறைவனுக்கு ஒதுக்குகிற நேரத்தை விட அதிகமான நேரத்தை இவர்களுக்கு ஒதுக்குகிறோம் என்பது நம்மை அதிர வைக்கும் உண்மை, ஆனால் அதே சமயம் நாம் உணர்ந்திராத உண்மை. அடுத்ததாக, கைபேசிகளை வைத்துக்கொண்டு என்னால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும், என்னால் இந்த சின்ன கைபேசியை வைத்து செய்ய முடியாததே இல்லை என்று சொல்வதும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு இணையாக பதிலியாக கைபேசியை உயர்த்துகிறோம் என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டு. இன்னும் சில சமயங்களில் நாம் செய்கிற பணியை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி பிடிப்பதும் சிலை வழிபாட்டிற்கு ஒப்பான செயலாகும். நம்முடைய திறமைகளையும் நம்முடைய சாதனைகளையும் சில சமயங்களில் நம்மையே இறைவனுக்கு இணையாக இறைவனுக்கு மேலாக நாம் உயர்த்தி பார்க்கிறோம், பேசுகிறோம். இவை அனைத்தையும் கொடுத்தவர் அவரல்லவா? அவர் கொடுத்தவை எப்படி அவருக்கு மேலாக முடியும்? சில சமயங்களில் நாம் நம்மை பற்றி மிக உயர்வாக நினைக்கிறோம், ஆனால் நாம் நினைப்பது ஒன்று அல்ல, மாறாக அதைவிட குறைந்தவர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கை மற்றும் செயல்களை உற்று பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்த இவ்வுலகையும் அதிலுள்ளவற்றையும் பயன்படுத்துவோம், ஆனால் அவைதான் எல்லாமே என அவற்றிலே விழுந்து கிடப்பது தவறு என உணர்வோம். தேவைக்கு பயன்படுத்துவோம், அளவுக்கு பயன்படுத்துவோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு.
என்னை மட்டும்
வானொலியின் விவிலிய தேடல் நிகழ்ச்சி இன்று வழங்கியது திருப்பாடல் 115.